கடந்த பாடப்பகுதியில் தீமை பற்றிய அறிவு எவ்வாறு அனைத்தையும் மாற்றி போட்டது என்பதை பார்த்தோம். பரதேசத்தை இழந்து போனோம். மனுஷனும் மனுஷியும் தங்கள் வேலையில் சிரமத்தையும் தங்கள் திருமண வாழ்வில் சீர்குலைவையும் அனுபவித்தார்கள். அவர்கள் தங்கள் வீட்டை விட்டு ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். அத்துடன் தேவனை விட்டு தொலைவில் இருந்தார்கள். தீமையை பற்றிய அறிவு பரவியது. ஆனால் தேவன் அது மேற்கொள்ளும்படி விடவில்லை. பாடம் 3. ரட்சிப்பு. ஆதியாகமம் 6 உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொன்றுமே இரு நம்பிக்கைகளிலிருந்து பிறக்கின்றது. தேவன் யாரென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், மற்றும் நீங்கள் யாரென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவற்றை சரியாக அறிந்து கொள்வீர்களானால் வாழ்க்கைக்கான திட அஸ்திபாரத்தை கொண்டிருப்பீர்கள். அவற்றை அறிந்து கொள்ள தவறுவீர்களானால் விரைவிலேயே நீங்கள் அலைக்கழிக்கப்பட்டவராய் ஆவீர்கள். இந்த சத்தியங்கள் வேதாகமம் குறித்த ஒரு உலக கண்ணோட்டத்திற்கு அடித்தளமாகும். ஒரு உலக கண்ணோட்டம் என்பது நாம் நினைக்கும் விதம் மற்றும் வாழும் முறை ஆகியவற்றை தீர்மானிக்கும் அடிப்படை நம்பிக்கைகளின் தொகுப்பாகும். தேவன் யார், தாங்கள் யார் என்பது பற்றிய வெவ்வேறு அடிப்படை நம்பிக்கைகளில் இயங்குவதால் மக்கள் மிகவும் வித்தியாசமான வாழ்க்கை முறைமைகளை தேர்வு செய்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு தற்செயல் நிகழ்வு, அது உங்களுக்கே உரியது என்றும், நல்ல ஈவுகள் தற்செயலாகவே வருகின்றன என்றும் நீங்கள் நம்புவீர்களானால் நீங்கள் கண்டு உணர்வதையும் உங்களுக்கு சரியென தோன்றுவதையும் பற்றியே உங்கள் வாழ்க்கை சுழன்று கொண்டிருக்கும். ஆனால் தேவன் உங்களை சிருஷ்டித்தார் என்றும், எந்த ஒரு நன்மையான ஈவும் அவர் கரத்திலிருந்து வருகிறது என்றும் நீங்கள் நம்புவீர்களானால் அவரை அறிவதும் அவருக்கு கீழ்ப்படிவதுமே உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கும். மேலும் இறக்கும்போது உங்கள் வாழ்வு முடிவுக்கு வருவதாக நீங்கள் நம்பினால் அதில் திருப்தியை அடைவதே உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்று நீங்கள் நினைப்பது இயற்கையானதுதான். ஆனால் இவ்வுலகில் உங்களுடைய குறுகிய கால வாழ்க்கைக்கு பிறகு நீங்கள் உங்களை உண்டாக்கிய தேவனை சந்திப்பீர்கள் என்று நம்பினால் அந்த நாளுக்காக ஆயத்தப்படுவதே உங்கள் பிரதான முன்னுரிமையாக இருக்கும். இவை முற்றிலும் வேறுபட்ட இரண்டு உலக கண்ணோட்டங்கள். அவை இரண்டுமே சரியானவை என ஏக முடிவாய் ஏற்க முடியாது. ஒரு படகில் உள்ள சுக்கான் போன்ற இந்த நம்பிக்கைகள் உங்கள் வாழ்வின் திசையை நீங்கள் தெரிந்தெடுப்பதை கட்டுப்படுத்தும். இன்று உங்கள் இருதயத்தில் ஆழமாக உருவாக்கப்படும் நம்பிக்கைகள் நாளை நீங்கள் நிற்கப் போகும் ஸ்தானத்தை தீர்மானிக்கும். தொடக்கம் முதலே தேவனுக்கு பிரதியுத்திரம் அளிப்பதில் மனிதனின் குடும்பம் மாறுபட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாலும் இரு பிள்ளைகளை பெற்றனர். உலகின் அந்த முதல் இரு சகோதரர்களும் தங்கள் படகுகளின் சுக்கான்களை முற்றிலும் வேறுபட்ட திசைகளில் செலுத்தினர். ஆபேல் தேவனை தேடினான். ஆனால் காயின் தேவனை எதிர்த்ததுடன் அவனது கோபமும் அவனுடைய சகோதரன் மீது கட்டுக்கடங்காமல் பாய்ந்தது. முடிவில் காயின் ஆபேலை கொன்று உலகின் முதல் கொலைக்காரனானான். காயினின் செயல்பாடுகள் அவனை தேவனிடமிருந்தும் அவனது குடும்பத்திடமிருந்தும் தடிமைப்படுத்தின. ஆனாலும் தேவன் அவனுக்கு பெரிதான இரக்கத்தை காண்பித்தார். காயினின் சாதனைகள் வியப்புக்குரியவை. அவன் ஒரு பட்டணத்தை கட்டினான் மற்றும் அவனது சந்ததியினர் இசை, கலை மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பங்காற்றினர். ஆனால் தேவன் இல்லாமல் அவனது வாழ்வில் தொடர்ச்சியான ஒரு அமைதியின்மை இருந்தது. ஆபேலின் மரணத்துக்கு பின்பு தேவன் இன்னும் ஒரு மகனை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். அவனது பெயர் சேத். அவனது வம்ச வரிசையில்தான் வேதாகம கதை முழு கவனம் பெறுகிறது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு மற்றும் கிறிஸ்துவுக்குள் ஜனங்களை இரட்சிக்க கரங்களை நீட்டி அணைக்கும் தேவனை நாம் வேதாகமம் முழுவதிலும் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த முறையானது நோவாவின் வரலாற்றின் தொடக்கத்திலேயே ஏற்படுத்தப்படுகிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவன் முதலாவது நியாயத்தீர்ப்பு வருகிறது என்று நோவாவை எச்சரித்ததன் மூலமும், இரண்டாவது அதிலிருந்து காப்பாற்றும்படும்படிக்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவனிடம் சொன்னதன் மூலமும் நோவாவுக்கு இரக்கம் காண்பித்தார். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. நியாயத்தீர்ப்பை பற்றி வேதாகமத்தில் உள்ள எச்சரிக்கைகள் பழிவாங்குகிற ஒரு தேவனின் கோபத்தின் வெளிப்பாடுகள் அல்ல. அவை தீமையை நான் அழிக்க வேண்டும், நான் அழிப்பேன், ஆனால் நான் உன்னை அழிக்க விரும்பவில்லை, நீ தப்பிச் செல்ல ஒரு வழி இங்கே இருக்கிறது என்று கூறும் அன்பான தேவனின் கிருபையுள்ள அழைப்பாகவே இருக்கின்றன. வரலாற்றில் இதுவரை கண்டிராத வெள்ளத்துக்காக ஆயத்தப்படும்படியாக நோவாவிடம் தேவன் கூறினார். அவ்விதமாகவே முன் எப்போதும் நிகழ்ந்திராத ஒன்றிற்காக ஆயத்தமாகும்படி நம்மிடம் தேவன் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். விசுவாசம் தேவன் சொல்வதை நம்புகிறது மற்றும் கிரியையில் தன்னை வெளிப்படுத்துகிறது. நோவாவின் விசுவாசத்திற்கு அவன் உண்டாக்கிய பேழையே சான்று. அவன் தேவன் சொன்னதை விசுவாசித்து அதன்படி செய்தான். கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. மெய்யான விசுவாசம் என்பது கீழ்ப்படிதலாகிய கனி பழுத்து குலுங்கும் ஒரு ஜீவ விருட்சமாகும். இயேசு நோவாவின் கதையை ஒரு ஒப்புமைக்காக பயன்படுத்தினார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். புசிப்பது, குடிப்பது மற்றும் மனமுடிப்பது ஆகிய அனைத்துமே தேவனிடமிருந்து வரும் வெகுமதிகள். ஆனால் நாம் இவற்றையெல்லாமற்றும் அனுபவித்து கொண்டு வரவிருக்கும் நியாயத்தீர்ப்பை குறித்து எண்ணமற்று இருப்போமானால் நமது மகிழ்ச்சி தற்காலிகமானதாகவே இருக்கும். தேவன் தன்னிடம் குறிப்பிட்டு கூறியிருந்த நாளுக்காக ஆயத்தப்படுவதே நோவாவின் விசேஷித்த முன்னுரிமையாக இருந்தது. தேவன் சொன்னதை நம்புவதும் அவர் கட்டளையிட்டதை செய்வதும் தான் அப்படி ஆயத்தப்படுவதற்கான ஒரே வழி. தேவன் மழை பெய்ய தொடங்குவதற்கு 7 நாட்களுக்கு முன்பு நோவாவை பேழைக்குள் பிரவேசிக்கும்படி கூறினார். ஒரு துளி மழையை கூட காணாத நிலையில் பேழைக்குள் பிரவேசிப்பது என்பது ஒரு விசுவாச கிரியையாகும். அதற்குள் பிரவேசிப்பதற்கு தேவனின் வார்த்தைக்காக என்பதை தவிர வேறு எந்த குறிப்பிடத்தக்க காரணமும் இல்லை. நியாயப்படி நோவா முட்டாள்தனமாக உணர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதன் பின்பு மழை வந்தது. அதனுடன் கூட பூமியிலிருந்து நீரூற்றுகள் எல்லாம் பிளந்து வெளிவந்தன. வெட்டாந்தரையில் உருவாக்கப்பட்ட கப்பல் எழும்பிற்று. நோவாவும் அவன் குடும்பத்தினரும் ஒரு புதிய உலகத்திற்குள் தூக்கி கொண்டு செல்லப்பட்டனர். ஜலப்பிரளயமானது மீண்டும் ஒருபோதும் வராதிருக்கும் ஒரு நியாயத்தீர்ப்பாய் இருந்தது. ஆனால் வரவிருக்கும் அதைவிட பயங்கரமான மற்றொரு நியாயத்தீர்ப்பை பற்றி தேவன் நம்மை எச்சரிக்கிறார். நோவாவுக்கு ஒரு பேழையை தேவன் வழங்கியது போலவே இறுதி நியாயத்தீர்ப்பிலிருந்து காக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கொரு வழியை அருளி செய்திருக்கிறார். பேழைக்குள் இருந்தவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டனர். பேழைக்கு புறம்பாயிருந்தவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டனர். தேவன் நமக்கொரு பேழையை அருளியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அந்த பேழை. நோவாவின் பிரசங்கத்தின் மூலமாக தேவன் பேசினார். அவனது காலத்தில் வாழ்ந்த மக்களிடம் அவர்கள் உட்பிரவேசித்து காப்பாற்றும்படியாக ஒரு பேழை இருந்ததை கூறினார். அவ்விதமாகவே தேவன் நமக்கு இயேசுவை காண்பித்து நாம் அவரிடத்தில் வந்தால் இரட்சிக்கப்படுவோம் என்று கூறுகிறார். அப்போஸ்தலாகிய பவுல் கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களாக விவரிக்கிறார். நோவா பேலைக்குள் இருந்தது போலவே நீங்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும். நியாயத்தீர்ப்பின் நாள் வரும்போது கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் மூலமாகவே பாதுகாப்பாக எடுத்து கொள்ளப்பட்டு மகிமையான புதிய உலகிற்குள் அழைத்து வரப்படுவார்கள். தன்னிடத்தில் வரும் அனைவருக்குமே இந்த பேழை திறந்துள்ளது. இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை. நோவின் காலத்து மக்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்கான திறந்த வாசலை பெற்றிருந்தனர். ஒரு பேழை உருவாக்கப்பட்டது, அதை கொண்டு ஒட்டுமொத்த சமூகமும் காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் நோவின் குடும்பத்தை தாண்டி அவனது எச்சரிக்கையை ஒருவர் கூட அன்று நம்பவில்லை. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு போதகர் லண்டனில் தன்னுடைய வீட்டின் வாசிப்பறையில் அமர்ந்து வரப்போகும் ஞாயிற்றுக்கான பிரசங்கத்தை எழுதி கொண்டிருந்தார். நிஜமாகவே லண்டனை நனைத்து ஊற வைத்துவிடும் போல் வெளியில் மழை கொட்டி கொண்டிருந்தது. வயதான ஒரு தம்பதியினர் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் எதிர்பாராத விதமாய் மழையில் மாட்டிக்கொண்டு விட்டனர் என்பது நன்றாக தெரிந்தது. காரணம், அவர்கள் இருவரிடமும் ரெயின்கோட் அல்லது குடை இல்லை. அவர்கள் அந்த போதகர் வீட்டின் ஓர் ஓரமாக இருந்த மரத்தின் அடியில் நின்றார்கள். அது குளிர்காலம், அம்மரமும் மொட்டையாக இருந்தது. எனவே எவ்விதத்திலும் அவர்களுக்கு அது அடைக்கலம் தரவில்லை. அந்த போதகர் ஒரு கோட்டை அணிந்து கொண்டு அவர்களை நோக்கி சென்றார். அவர்களிடம், இங்கு நின்றால் நீங்கள் நனைந்து விடுவீர்கள், வீட்டிற்குள் வந்துவிடுங்களேன் என்றார். அவர்கள் அந்த போதகரை பார்த்து, உண்மையிலேயே கண்ணியமான ஆங்கிலேய பாணியில், இல்லை மிக்க நன்றி, நாங்கள் இங்கேயே மிக நன்றாகத்தான் இருக்கிறோம் என்றார்கள். அந்த போதகர், ஆனால் நீங்கள் நனைந்து கொண்டிருக்கிறீர்கள், சற்று உள்ளே வந்து மழை நின்றவுடன் செல்லுங்கள் என்றார். ஆனால் அவர் சொன்னது எதுவும் அவர்களிடம் பலிக்கவில்லை. அதற்குள் அந்த போதகரே நனைந்து போய்விட்டார். அந்த போதகர் அவர்கள் உள்ளே வர விரும்பினால் வருவதற்கு ஏற்றபடி வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டார். அவர்களோ வெளியிலேயே நின்றனர். அப்படி என்ன அவர்களுக்கு பயம் என்று இன்று வரை அந்த போதகருக்கு தெரியாது. அந்த திடீர் மழைப்பொழிவு தேவனுடைய நியாயத்தீர்ப்பை பற்றிய நல்லதொரு சித்தரிப்பாகும். நீங்கள் வெளியே நின்றால் மழை நேரடியாக உங்கள் மேல் பெய்யும். நீங்கள் அதனால் திக்குமுக்காடி சிரமப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் வீட்டினுள் இருந்தால் கொட்டும் பெருமழை கூரை மீது விழும். நீங்கள் வீட்டுக்குள் இருப்பதால் அது உங்களை தொடாது. இயேசு கிறிஸ்துவே தேவன் உங்களுக்காக அருளி செய்திருக்கும் வீடு. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்னும் புயலிலிருந்து உங்களுக்கு அடைக்கலம் தருகின்ற பேழை. இயேசு சிலுவையில் மரித்தபோது பாவத்திற்கான தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது. அவரையே நம் அடைக்கலமாக கொண்டு அவரிடம் நாம் வருமாறு தேவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவனின் நியாயத்தீர்ப்பு ஏற்கனவே அவர் மேல் விழுந்து விட்டபடியால் அது உங்கள் மீது விழாது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இங்கு ஒரு கேள்வி, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? உங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் அவரில் உங்கள் விசுவாசத்தை வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் உள்ளே வருவதற்கு உங்களுக்காக கதவு திறந்திருக்கும் போது நீங்கள் ஏன் வெளியிலேயே நிற்க வேண்டும்? இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். கிறிஸ்துவில் கிருபை, விசுவாசம் மற்றும் இரட்சிப்பு ஆகியவை ஏதோ புதிய ஏற்பாட்டில் எழுகின்ற புதிய சிந்தனைகள் அல்ல. வேதாகமத்தின் சாரம்சம் ஒன்றுதான். தேவன் கிருபை நிறைந்தவர். அவர் அப்படிதான் இருந்திருக்கிறார், அப்படிதான் இருப்பார். கிறிஸ்துவுக்குள்ளிருப்பது என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள பேழை நமக்கு உதவுகிறது. பேழைக்குள் இருந்தால் நோவாவும் அவனது குடும்பமும் தேவனுடைய நியாய தீர்ப்பினூடாக பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டது போலவே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாமும் இறுதி நியாய தீர்ப்பினூடாக பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படுவோம். ஜெபிப்போம். பிதாவே, நீரே சிருஷ்டிகர் என்றும் என் வாழ்வின் மீது பரிபூரண உரிமைகள் உடையவர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தீமை பற்றிய அறிவு இருப்பதையும் நான் பரதீசிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதையும் கண்டுணர்கிறேன். வரவிருக்கும் நியாயத்தீர்ப்பை குறித்த உமது வார்த்தையை விசுவாசிப்பதுடன் உம்மை தவிர வேறு எந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லை என்பதையும் நான் உணர்கின்றேன். உமது கிருபையால் நீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பியதற்காக நன்றி சொல்லுகிறேன். இன்று நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் என் முழு நம்பிக்கையையும் அவர் மேல் வைக்கிறேன். என் இரட்சகராயிருக்குமாறு அவரை நான் அழைக்கிறேன். உமது பரிசுத்தாவியால் என்னை இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்து அவர் மூலமாக என்னை இரட்சியும். ஆமேன்.